மக்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றும். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 16, இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருண் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடம் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரை நம்பி நற்செய்தி பணியாற்றுவோம். 2015 ஆண்டு மதுரை கருமாத்தூரில் இருக்கின்ற கிறிஸ்து இல்ல குருமடத்திலே குரு மாணவராக படித்து கொண்டிருந்த பொழுது இன்னாசியார் ஆன்மீக என்ற தலைப்பிலே இன்னாசியாருடைய ஆன்மீகங்களை உள்ளடக்கிய ஒரு மாத கால தியானம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இயேசு சபை குருவானவரான அருள் தந்தை எஸ்எம் செல்வராஜ் அவர்கள் எங்களை அந்த ஒரு மாதம் முழுவதுமாக வழிநடத்தி சென்றார். அப்பொழுது அந்த 30 ஒரு நாளிலே பயணம் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை பற்றி அவர் எங்களுக்கு கருத்துரை வழங்கினார். அந்த பயணங்கள் எதை சார்ந்தது என்று சொன்னால், நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொண்ட ஒவ்வொருவருடைய பயணங்களெல்லாம் எப்படிப்பட்டவையாக இருந்தன என்பதை பற்றிய புரிதலை அவர் அங்கே கொடுத்தார். அப்படி அவர் தன்னுடைய பயணத்தின் பின்னணியில் நிகழ்ந்த எல்லா விதமான அனுபவங்களையும் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இன்றைய நாளிலே திருவிழா கொண்டாடி மகிழ்கிற புனித பிரான்சிஸ் சவேரியாரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் அங்கே எங்களிடம் சொன்னார். அடிப்படையிலே நற்செய்திக்காக பல பயணங்களை மேற்கொண்டவர் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலே உங்களோடு நற்செய்தி பணியாற்ற வருகின்றவர்களுடைய பண்பு நலன்கள் எப்படிப்பட்டவை, நற்செய்தி பணியாற்ற தங்களையே கையளித்து முன் வருகின்றவர்கள் எப்படிப்பட்ட அருள் ஆசிரால் நிரப்பப்படுவார்கள் என்பதையும் இன்றைய வாசகங்கள் நற்செய்தி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புனித பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி பெரும்பான்மையான நிகழ்வுகள், அவர் செய்த சாதனைகள், அவர் ஆற்றிய பணிகள், அவர் பிறந்த இடம் எது, அவர் வளர்ந்த சூழல் என்ன என்பதை பற்றியெல்லாம் வரலாற்று பின்னணி நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே இந்த வரலாற்று பின்னணிக்குள் நுழைவதை விட அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து அவர் எவ்வித படிப்பினையோடு இந்த நற்செய்தி பணியாற்றினார் என்பதை பற்றி புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய விழாவும் அர்த்தப்படும். இந்த விழாவின் வழியாக வாழ்வியல் சிந்தனைகளையும் நாம் கற்றுக்கொள்வோம் என்பதுதான் என்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பல்வேறு விதமான கருத்துக்களை உள்ளடக்கிய இயேசுவினுடைய செய்தியை வாசிக்க கேட்டோம். எப்படி இந்த புனித சவேரியார் என்று சொல்லப்படுகிற மனிதர் இந்த நற்செய்தி பணியை ஆற்றுவதற்கு முன் வந்தார் என்று பார்த்தோமானால், மார்க் மத்தேய நற்செய்தி 16:26 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று இன்னாசியார் இயேசுவினுடைய வார்த்தைகளை தொடர்ந்து அவருடைய செவிகளில் கேட்கும் வண்ணமாக சொல்லிக் கொண்டதுதான். பணம், பதவி, பட்டம், பேராசிரிய பணி, ஆடம்பரம், அலங்கார தோரணை, ராஜ மாளிகையில் வாழக்கூடிய வசதியான வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு தரணியிலே இறங்கி நற்செய்தி பணியாற்ற சவேரியாருக்கு தூண்டுகோளாக இருந்தது என்று சொன்னால் அதில் எந்தளவும் சந்தேகம் இல்லை. அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், மார்க் எழுதிய நற்செய்தி 16:15 இறைவார்த்தையிலே இப்படி வாசிக்கிறோம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு தன்னுடைய திரு தூதர்களுக்கு, நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நான் உடனிருந்து எல்லா அருளையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே வாக்குறுதி கொடுத்த இறைவனுடைய வார்த்தையை நம்பி திரு தூதர்கள் நற்செய்தி பணியாற்ற செல்கிறார்கள். அவருடைய எல்லா விதமான சூழல்களையும் உள்வாங்கியவராக இன்று விழா கொண்டாடுகிற புனித சவேரியாரும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்வதற்காக இந்த உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிற மா மனிதராக இன்றைய நாளிலே போற்றப்படுகிறார். காரணம், மார்க்கு நற்செய்தி 3:14-15 இறைவார்த்தைகளை பார்க்கிறோம், தாம் விரும்பியவரை தம்மிடம் வரவழைத்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மூன்று விதமான சிந்தனைகளை கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும், மூன்றாவதாக பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுக்கவும் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மூன்றையும் அப்படியே பின்பற்றியவர்தான் புனித சவேரியார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறார், அது தம்மோடு இருப்பதற்கு சமம். நற்செய்தியை பறைசாற்ற எல்லா இடங்களுக்கும் அவர் செல்லுகிறார், இது நற்செய்தி பணியாற்றக்கூடிய அடையாளம். மூன்றாவதாக பேய்களை ஓட்ட அதிகாரம் பெறுகிறார், தான் சென்ற இடமெல்லாம் எத்தனையோ வகையான நலமான செயல்களை அவர் செய்தார் என்று சொன்னால், பேய்கள் என்று சொல்லப்படுகிற தீமையின் ஆதிக்கம் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் மிக்கவராக ஆண்டவரிடத்தில் இந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு நற்செய்தி பணியாற்றுகிறார். அன்பிற்கு இனியவர்களே, இந்த நற்செய்தி பணி ஆற்றுவதிலே என்றுமே சவேரியார் பெருமை பாராட்டியது கிடையாது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை அழைத்தார், அவருக்கு நான் பணி செய்ய வந்திருக்கிறேன், இந்த நற்செய்தி பணி நான் ஆற்றுகிறேன் என்று சொன்னால் இது கடவுள் எனக்கு கொடுத்த கொடை என்பதை மிக உன்னிப்பாக கவனித்த புனித சவேரியார் பவுலடியார் சொல்லுகிற வார்த்தைக்கு தன்னையே உட்படுத்தி கொள்ளுகிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9:16 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது என்று புனித பவுல் எவ்வாறு நற்செய்தி பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போலதான் புனித சவேரியாரும் இன்றைய நாளிலே நாம் எண்ணி பார்க்கின்ற வகையிலே நற்செய்தி பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதில் பெருமை அடைய வேண்டியவர் கடவுள் என்று சொல்லுகிறார். இதே என்ன ஓட்டத்திலே அடுத்த இறைவார்த்தையான 23வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று பவுல் எவ்வாறு தம்மையே கையளித்தாரோ அதே போலதான் புனித சவேரியாரும் கடல் கடந்து வந்து நற்செய்திக்காக ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற இந்த ஆசிருக்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், ஆனால் ஒருபோதும் ஆண்டவரை மட்டுமே நான் இழந்து விடாமல் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நற்செய்தி பணியிலே தன்னையே முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். அன்பிற்கு இனியவர்களே, இந்த நற்செய்தி பணியை நலமுடனும் ஆண்டவருடைய துணையுடனும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5 வகையான சிந்தனைகள் இந்த நற்செய்தி பணியாளர்களுக்கு இருக்கிறது. முதலாவதாக பயணங்கள், இரண்டாவதாக வாழ்வின் முற்பகுதி, மூன்றாவதாக அசாதாரண சூழல், நான்காவதாக அறிமுகம் இல்லாத பகுதிகள் மற்றும் மனிதர்கள், இறுதியாக துன்பம். இந்த 5 விதமான தளங்களுக்குள் தங்களை உட்படுத்தி கொண்டவர்களால் மட்டும்தான் உண்மையான நற்செய்தி பணியாளர்களாக ஆண்டவரின் துணையோடு நற்செய்தி பணியாற்ற முடியும் என்பதற்கு இந்த சவேரியார் ஒரு உதாரணமாக திகழ்கிறார். அன்பிற்கு இனியவர்களே, புனித சவேரியார் எந்த அளவிற்கு நற்செய்தி பணியாற்ற தன்னையே கையளித்தாரோ அதே வரிசையில் நாம் பல விதமான நற்செய்தி பணியாளர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் விவிலிய பின்னணியிலே புனித பவுலை மிக சிறந்த நற்செய்தி பணியாளராக நான் உங்களுக்கு எண்பித்து காட்ட முடியும். எனவே புனித பவுல் யார், புனித சவேரியார் யார், இவர்கள் இருவருக்கும் இருக்கின்ற ஒரு சில ஒற்றுமைகளை புரிந்து கொண்டாலே போதும் இந்த நற்செய்தி பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் மிக்கது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். புனித பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பவுல் 3 வகையான நற்செய்தி பயணங்களை மேற்கொள்ளுகிறார். அதை தூதுரை பயணங்கள் என்றும் நாம் சொல்லுகிறோம். அதே போல்தான் சவேரியாரும் தன்னுடைய இந்த நற்செய்தி பணிக்காக பலவிதமான பயணங்களை அவர் மேற்கொள்ளுகிறார். குறிப்பாக 3 நாடுகளிலே அவர் நற்செய்தி பணி ஆற்றுகிறார். அப்படி என்றால் இந்த நற்செய்தி பணிக்கு அடிப்படையான பயணங்கள் என்பது இவர்கள் இருவருக்குமே பொருந்துகிறது. இரண்டாவதாக வாழ்க்கையின் முற்பகுதி, எப்பொழுது சவேரியார் தன்னுடைய இந்த நற்செய்தி பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக பதவி, பணம், பட்டம், புகழ் இவற்றில் உள்ளடக்கிய வாழ்வின் முற்பகுதிகளை வைத்திருந்தாரோ அதே போன்றுதான் புனித பவுலடியாரும் திருத்தூதர் பணிகளிலே தமஸ்கு போகிற வழியிலே கடவுள் தன்னை ஆட்படுத்துகின்ற முன்பாக அவருக்கென்று ஒரு முற்பகுதி இருந்தது. அதுதான் சட்டங்களால் சூழ்ந்த வாழ்வு, சம்பிரதாயங்களால் சூழப்பட்ட வாழ்வு. கிறிஸ்துவின் நெறியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வாழ்வு. ஆக மொத்தத்தில் நற்செய்தி பணி ஆற்ற தொடங்குகிறவர்களுக்கு முற்பகுதி என்று ஒன்று உண்டு என்பதை இருவருமே எண்பித்து காட்டுகிறார்கள். மூன்றாவதாக அசாதாரண சூழல் என்று சொல்லுகிற பொழுது புனித பவுல் பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நகரத்திலும் அவர் அசாதாரண சூழல்களை சந்திக்கிறார். எப்படி என்றால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டது எவ்வாறு உண்மையாக இருக்கிறதோ அதே போன்று மக்களால் அவர் அலைகழைக்கப்பட்டார் என்பதும் உண்மையாக இருக்கிறது. கடல் கடந்து வந்தாலும் கூட புனித சவேரியார் ஏதோ எளிதாக அவருடைய நற்செய்தி பணியை ஆற்ற முடியவில்லை. காரணம் அசாதாரண சூழல். அவர் பிறந்த மண் என்பது ஒரு விதமான தட்பவெப்பநிலை, அவர் வந்த மண் என்பது இன்னொரு விதமான தட்பவெப்பநிலை. கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், மக்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்பது புனித பவுலுக்கும் பொருந்துகிறது, புனித சவேரியாருக்கும் பொருந்துகிறது. அப்படி என்றால் நற்செய்தி பணியை தொடங்குகிறருக்கு அசாதாரண சூழல் என்பது அடிப்படையாக இருக்கிறது. நான்காவதாக அறிமுகம் இல்லாத சூழலும் மனிதர்களும் பொருட்களும். எப்படி என்றால் புனித பவுல் பல்வேறு இடங்களுக்கு பணியாற்ற செல்லுகிற பொழுது அறிமுகம் இல்லாத மக்களிடத்திலே இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி போதித்தது போல புனித சவேரியார் கடல் கடந்து வந்து கடலோர கிராமங்களிலும் மற்ற பகுதிகளிலும் அறிமுகம் இல்லாத மனிதர்களிடத்திலே அன்பர் இயேசுவை அடையாளப்படுத்துகிற நற்செய்தி பணியாளராக அங்கே மாறுகிறார். இறுதியாக இந்த இருவருக்குமே துன்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது. புனித பவுல் எத்தனையோ முறை என்னை கொல்வதற்காக தேடினார்கள், எத்தனையோ முறை என்னை துன்பப்படுத்தினார்கள், சிறையில் வைத்தார்கள், அடி உதை வாங்குகிற நிலைமைக்கு நான் மாறியிருக்கிறேன் என்பது நற்செய்தி பணி ஆற்றுவதால் நான் பெற்ற துன்பங்களாக அவர் சொல்லுகிறார். அதே போன்றுதான் புனித சவேரியாரும் காய்ச்சல், சளி, உடல் உபாதைகள், உடல் நோய்கள் என்று சொல்லி உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் துன்பப்பட்ட மனிதராக இந்த நற்செய்தி பணியாற்றுவதற்கு முன் வருகிறார். அதை ஆண்டவர் துணையோடு ஆற்றுகிறார். அன்பிற்கு நீயவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல்தான் நற்செய்தி பணியாளர்களுடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருவது போன்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பதும் திருமுள்ளுக்கு கொடுப்பதும் புனித சவேரியாருடைய வாழ்க்கையில் மிக உன்னத பணிகளாக ஆண்டவரை நம்பி ஏற்றதாக பார்க்கிறோம். ஏனென்றால் புனித சவேரியார் புனித இன்னாசியாருக்கு கடிதம் எழுதுகிற பொழுது, எத்தனையோ மக்களுக்கு நான் நற்செய்தியை அறிவித்து அவற்றின் வழியாக திருமுழுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அவர் எழுதியிருப்பதாக வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக இப்படி நற்செய்தி பணியாற்ற தங்களையே கையளித்தவர்களுக்கு தான் இயேசு 5 விதமான பரிசுகளை இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கிறார். முதலாவதாக, என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். எத்தகைய பேய்களை அவர்கள் ஓட்ட முன்வருகிறார்கள் என்று சொன்னால், அதிகாரப்பெய், ஆணவ பெய், பதவி பெய், தீமை என்னும் பெய், இறுதியாக பல்வேறு விதமான சூழல்களிலே பேய் தன்மை கொண்டுள்ள மனிதர்கள் எல்லோரையும் ஓட்டக்கூடிய அதிகாரத்தை கடவுள் நற்செய்தி பணியாளர்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, புதிய மொழிகளை கற்றுக் கொடுக்கிறார். ஏறக்குறைய சவேரியானுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பல்வேறு இடங்களுக்கு அவர் நற்செய்தி பணியாற்றியது பொழுது ஏறக்குறைய 20 மொழிகளை கற்றுத் தேர்ந்தவராக மக்களுக்கு நற்செய்தி பறைசாற்றியவராக பார்க்கப்படுகிறார். மூன்றாவதாக, பாம்புகளை தம் கையால் பிடிப்பார் என்ற சிந்தனை. பாம்பு என்பது தொடக்க நூல் தொடங்கி தீமையின் அடையாளமாக இருக்கிறது, பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது, பாவம் செய்வருடைய கொடுக்காக இருக்கிறது. அவற்றையெல்லாம் மடக்கி பிடித்து ஒடுக்குகின்ற மனிதர்களாக நற்செய்தி பணியாளர்கள் மாற்றப்படுகிறார்கள். நான்காவதாக, தீங்கு இழைக்காது என்று ஒரு பரிசை கடவுள் கொடுக்கிறார் என்றால், திருப்பாடல் 91:10 பார்க்கிறோம், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிற அந்த திருப்பாடலினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது பாதுகாக்கக்கூடிய கடவுள் நற்செய்தி பணியாளர்களை என்றென்றும் எப்பொழுதும் எவ்வித சூழலிலும் பாதுகாக்கிறார் என்பதை புனித சவேரியானுடைய வாழ்வும் நற்செய்தி பணியாற்றுகருடைய வாழ்வும் என்பித்து காட்ட முடியும். இறுதியாக, நலம் மற்றவர் மீது கை வைக்க அவர்கள் குணமடைவார் என்ற பரிசை கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை நம்பி நற்செய்தி பணி ஆற்றுகின்ற ஒவ்வொருவருமே யாருடைய தலை மீது கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக குணமடைகிறார்கள். ஏனென்றால் நற்செய்தி என்பது அறிவிப்பவருடையது அல்ல, அழைப்பை கொடுத்த ஆண்டவருடையது. கைகளை வைத்து ஜெபத்தின் வல்லமையால் குணப்படுத்துவது ஜெபிப்பவர் அல்ல, மாறாக ஜெப ஊற்றை ஒவ்வொரு நாளும் ஊற்றிக்கொண்டிருக்கிற ஜெப வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரம். இதை உண்மையான நற்செய்தி பணியாளர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற பரிசை கொடுக்கிறார். இறையேசுவில் இனியவர்களை, நீங்களும் நானும் ஆண்டவரின் துணையை நம்பி நற்செய்தி பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சரியான விதத்தில் ஆண்டவரை நம்பி நற்செய்தி பணியாற்றினோம் என்றால் இந்த உலகமும் நம்மை சுற்றியிருக்கிற மனிதர்களும் ஏன் கடவுளுமே இவ்வாறு நம்மை பார்த்து சொல்வார். ரோமையர் எழுதிய திருமுகம் 10:15 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. ஆமீன்.
காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன், உலகினை
படைத்த ஆண்டவரே உன்னிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா,